அழைக்கப்பெற்றோ பேறு பெற்றோ ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார், நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார். நாம் எல்லாம் ஒன்றாய் ஜெபித்தாலே அழைக்கப்பெற்றோ பேறு பெற்றோ ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் தான் நாம் பெருமையை பாராட்ட வேண்டும். அவரிலே தான் நமக்கு மீட்பும் வாழ்வும் உயிர்த்தெழுதலும் உண்டு. அவர் வழியாகவே நாம் மீட்பு பெற்றோம், விடுதலை அடைந்தோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூயாவியாரி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்பான்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய அருள் பிள்ளைகளே, ஆண்டவருடைய இடி இணை இல்லாத இரக்கத்தின் பலியாம் இந்த கல்வாரி பலியில் நாம் இணைந்து ஜெபிக்க இந்த நாளில் கூடி வந்திருக்கிறோம். திருவழிபாட்டு நாட்களை நீங்கள் பார்க்கிற பொழுது, இந்த லிட்டர்ஜிக்கல் டேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வெவ்வேறு விதமான உடைகள் நிறத்திலே மாறுபட்டு அருட்பணியாளர்கள் அணிந்து திருப்பலி நிறைவேற்றுவது உண்டு. வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம், மஞ்சள்லாம் கோல்டு கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊதா நிறம் அப்படி போடுவாங்க, பச்சை நிறம் போடுவாங்க. அதோடு சேர்த்து இன்றைக்கி நான் போட்டிருக்கிற இந்த சிகப்பு உடையும் அணிவது உண்டு. ஒவ்வொரு உடைக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவார்கள். இன்றைக்கு நான் அணிந்திருக்கிற இந்த சிவப்பு உடைக்கு காரணம் இயேசுவின் சிலுவை, திருச்சிலுவையினுடைய மகிமையின் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். வேத சாட்சிகளாக தன்னுடைய இரத்தத்தை சிந்திய புனிதர்களை நினைத்து பார்க்கிற பொழுது, சிவப்பு உடை அணிந்து அவர்களுடைய நினைவாக திருப்பலி நிறைவேற்றுகிற குருவானவர், இன்றைக்கு வேத சாட்சிகளுக்கெல்லாம் வித்தாக இருந்த அந்த சிலுவையினுடைய மகிமையை நினைத்து பார்த்து இன்றைய நாள் திருப்பலியை நிறைவேற்றுகிறோம். அதனால்தான் இந்த சிவப்பு உடை. ஆகவே இந்த நாளில் தாய் திருச்சபையானது திருச்சிலுவையினுடைய மகிமையை நினைத்து பார்த்து, அதனுடைய மாட்சிமையை நினைத்து பார்த்து கொண்டாடுகிற இந்த நல்ல நாளில், நமக்காக கல்வாரியில் சிலுவையில் மரம் உயர்த்தப்பட்ட அந்த ஆண்டவர் இயேசுடைய ஈடு இணையில்லாத அன்பையும் திருச்சிலுவையின் மகிமையும் இந்த நாளில் நாம் உணர்ந்து பார்க்க காத்திருக்கிறோம். கண்களை மூடி கடவுளுடைய பிரசன்னத்தை உணருமாக. ஆண்டவருடைய அந்த உயர்வான அன்பை நினைத்து பார்ப்போம்.
அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதப்பா.
அன்பே கல்வாரி அன்பே, பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதையா.
தாகம் தாகம் என்றி எனக்காயேங்கி நின்றி,
தாகம் தாகம் என்றி எனக்காய் ஏங்கி நின்றி,
பாவங்கள் சுமந்தி எங்கள் பரிகார பலியானே,
பாவங்கள் சுமந்தி எங்கள் பரிகார பலியானே.
அன்பே கல்வாரி அன்பே,
உம்மை பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதப்பா.
கல்வாரி நாயகனுடைய அன்பின் ஆற்றலை நிறைவாய் பெற தடையாக இருக்க நாம் செய்த பாவங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுகிறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நண்பனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவ இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரை நீயம் மீது இறங்குவீ. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீ. தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவீ. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. துயாவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சி இருப்பவ நீரே. ஆ
மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக உம்முறை திருமகன் சிலுவையை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இந்த உலகில் அறிந்திருக்கிற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றிட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே.
முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 4-9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையில் இருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம், அவர் இந்த பாம்புகளை அகற்றி விடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே வெங்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருந்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெங்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
தினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உமானுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உமானுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம்மனக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் இன்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் இன்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம்மனுக்கிரகம் தர வேண்டுமே.
இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 திருவசனங்கள் 6-11 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டு இருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு மின்னவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம், ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி 3 இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானுட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதே இல்லை. பாலைநிலத்தில் மூசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானுட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அருமையான இறை மக்களே, இன்னைக்கு கத்தோலிக்க திரு அவை பேருவகையோடு பெருமகிழ்ச்சியோடு உளப்பூரிப்போடு திருச்சிலுவையின் மாட்சி மகிமையின் விழாவை கொண்டாடுகிறது. நான் தொடக்க உரையில் சொன்னது போல இந்த சிவப்பு நிற உடையானது தியாகத்தின் அடையாளமாக இருக்கிறது. எத்தனையோ வேத சாட்சிகள் தங்களுடைய இரத்தத்தை தான் பெற்றுக்கொண்ட இயேசு ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் வேதத்திற்கு சாட்சியாக இருந்ததால் வேத சாட்சிகள் என்று உயர்த்தப்பட்டதை நினைத்து பார்த்து அவருடைய நினைவு தினங்களிலெல்லாம் கொண்டாட்டங்களிலெல்லாம் சிவப்பு உடை அணிந்து அருட்பணியாளர் திருப்பலி நிறைவேற்றி மக்களோடு அந்த திருப்பலியின் மகிமையை அந்த பேறுபலன்களை பகிர்ந்து கொள்கிறார். ஆனால் இந்த வேதத்தின் சாட்சிகளுக்கெல்லாம் வித்தாக இருந்தவர், இந்த வேத சாட்சிகளை எல்லாம் தன்பால் ஈர்த்த ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு இறை மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவே. அந்த இயேசு கிறிஸ்துவையே தாங்கிய மகிமை பெருமை யாருக்கு இருக்கிறது? அவர் தொங்கிய சிலுவைக்கு இருக்கிறது. அதனால் தான் கத்தோலிக்க திருச்சபை திருச்சிலுவையின் மகிமை என்று இந்த விழாவை கொண்டாடுகிறது. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, நமக்கு தெரிந்த மதங்கள், ஒரு சில மதங்கள், தெரியாமல் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. பல நாட்களில், பல நாடுகளில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற சின்ன சின்ன ட்ரைபிள்ஸ், அவங்களாம் சேர்ந்து இனக்குழுக்கள், அவங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை வைத்திருப்பார்கள், கடவுளை எல்லாம் வச்சுருப்பாங்க. குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற நம்முடைய மதங்களெல்லாம் பார்க்கிற பொழுது, மதங்கள் தனக்கென்று ஒரு சில அடையாளங்களை வைத்திருக்கிறது, அது மாற்று கருத்து என்பதே இல்லை. இப்போ இந்து சகோதரர்கள், நம்மோடு வாழ்கிற, பெருவாரியாக வாழ்கிற இந்து சகோதரர்கள், அவர்களுக்கென்று ஒரு சில அடையாளங்களை வைத்திருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னோன்னு உங்களுக்கே மனசில் தோறலாம், இந்த வேல், சூலாயுதம், எலுமிச்சம்பழம், சிகப்பு கலர் குங்குமம், இதெல்லாம் அவர்களுக்கென்று இருக்கிற ஒரு சில அடையாளங்கள், அது அந்த மதத்துக்குன்னே இருக்கிற ஒரு சிறப்பு என்று கூட நாம் சொல்ல முடியும். இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு சில அடையாளங்கள் இருக்குது, ஒரு நம்பர் இருக்கும், 7, 8, 6 நினைக்கிறேன், அது நம்பர் ஒன்று இருக்குது. அப்புறம் பாதி நிலா போல பிறைச்சந்திரன் அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க, அது ஒன்று இருக்குது. அவங்களுடைய குல்லா, அவங்க வச்சுருக்க அந்த தலையில் வைக்கிற, அது ஒரு அவங்களுக்கு அடையாளம். இப்படி ஒரு சில அடையாளங்கள் அவங்களுக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, பல அடையாளங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு அடையாளம் அப்படின்னா என்ன? நிறைய அடையாளம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது நிறைய அடையாளம் உங்களுக்கே தெரியணும். நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய், அந்த திரு எண்ணெய்கள், அதெல்லாம் ஒரு அடையாளம் தானே. வெள்ளை துணி பயன்படுத்துகிறோம், மெழுகுதிரி பயன்படுத்துகிறோம், அது ஒரு அடையாளம். தண்ணி பயன்படுத்துகிறோம். இப்போ இதில் யோசிச்சிருப்பீங்க, என்ன ஃபாதர் ஒரே இல்லை என்ன சொல்லிட்டு வராருன்னு, அப்படின்னா இல்லை, திருமுழுக்கப்போ இது எல்லாமே பயன்படுத்தப்படும். உப்பு பயன்படுத்துகிறோம், உப்புக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. இப்படி எல்லாமே அடையாளத்தின் பேரால் பல காரியங்கள் வந்து இன்றைக்கு வந்து மதங்களில், சமயங்களில் இருக்கிறது. சரி, அப்போ கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற நமக்கு அடையாளங்களுக்கெல்லாம் உயர்ந்த அடையாளம், உன்னதமான ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னால், அது நம் சிலுவையே. அந்த சிலுவை எனக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம், நாம் மார்தட்டி சொல்லிக்கொள்ளலாம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுயிர் கொடுத்து அதை எனக்கும் உங்களுக்கும் சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறார் என்பதை நினைவு கூறும் விதமாகத்தான் இன்றைக்கு திருச்சிலுவையின் மகிமை விழாவை நாம் உவகை பொங்க கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்குன்னு ஒரு சின்ன வரலாற்று நிகழ்வு இருக்கிறது, ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதை இந்த நாளில் நாம் நினைவு கூறுவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய இறப்புக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. அது வந்து ஒரு அரசியல் கொலை அப்படின்னு பார்த்தா அது அரசியல் கொலை தான், அதை ஒரு ஆன்மீக கொலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆன்மீக கொலை தான், இது அதிகாரத்திற்கான போராட்டத்தில் ஏற்பட்ட ஒரு விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படித்தான், ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வை சரி செய்வதற்காக வந்த ஒரு பொருளாதார நிபுணருடைய இறப்பு அப்படின்னு நினச்சா அதை அப்படியும் எடுத்துக்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, இயேசுடைய இறப்பை நீங்கள் எந்த நிலையில் பார்த்தாலும் அது தியாகத்தை நமக்கு சொல்லும். அதுதான் இயேசுடைய இறப்புக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிறப்புத்தன்மை என்று கூட நாம் சொல்லலாம். ஏனென்று சொன்னால், சமூகத்தில் வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் அவர் பணி செய்தார், எல்லா நிலைகளையும் அவர் தொட்டார். வாழ்ந்தது 3 ஆண்டுகள் என்று சொன்னாலும் அவர் செய்த பணிகள், 300 ஆண்டுகள் வாழ்ந்த மனிதன் கூட செய்ய முடியாத பல பணிகளை அவர் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அந்த உயிர்ப்புக்கு பிறகு, அதாவது உயிர்ப்புக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், அப்போ இயேசு இறந்ததுக்கு அப்புறமும் கூட அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் ரோமியர்கள் அப்பப்போ நினைச்சு பார்க்குறாங்க. இப்போ ஒருவர் இறந்து போகிறார் என்று சொன்னால், ஒருத்தர் இறந்து போகிறார் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய தடயத்தை அழிச்சிருவாங்க. மேக்சிமம் என்ன செய்யணும், ஒரு வரலாற்றை நாம் நிறைவு செய்யணும், அந்த வரலாற்றை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன செய்யணும், வரலாற்று சுவடுகளை எல்லாம் அழித்து விட வேண்டும். குறிப்பாக அவருடைய எழுத்துக்களை அழிப்பார்கள், நினைவு சின்னங்களை அழிப்பார்கள். இதான் நம்ம இலங்கையில் நடக்கும் போது பார்த்தோம், இலங்கையில் அந்த போரின் முடிவுக்கு அப்புறம் தமிழ் மக்கள் வாழ்கிற அந்த பகுதியில் இருக்கிற அந்த நூலகத்தை எல்லாம் சிதைத்து விட்டாங்க. நூலகம் என்பது வரலாறு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அது முடிஞ்சு போச்சு. அந்த காலங்களில் தமிழ் மக்கள் பகுதியில் இருந்த ஒரு சில நினைவு சின்னங்கள், கோயில்களை எல்லாம் இடிக்கிறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, வரலாறு கடத்தப்படாது. ஒரு வரலாற்றை கடத்துவது எதுவென்று சொன்னால், வரலாற்று சின்னங்களும் வரலாற்று பதிவுகளும் தான், அவையெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. அதே போல இயேசுடைய இந்த வரலாறு, இவருடைய பாதிப்பு அடுத்த தலைமுறைக்கு போயிடக்கூடாது அப்படின்னா என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. இயேசு அறையப்பட்ட அந்த சிலுவையை கொண்டு போய் பெரிய பள்ளம் தோண்டி அங்கே பள்ளத்துக்குள்ள வச்சு அதில் மண் கல்லெல்லாம் போட்டு ரோமையர்கள் செம்மி விடுறாங்க, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பண்ணிடுறாங்க. இது நடந்து நாட்கள் சென்றுகளோடு இருக்கிறது. அதற்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, 312வது வருஷம் கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு அரசன், ஒரு பேரரசன், ரோமையினுடைய மன்னனாக இருக்கிற பொழுது அவர்களுக்கும் பக்கத்து நாட்டுக்காரனுக்கும் சண்டை வருகிறது. பக்கத்து நாட்டு மன்னன் மார்க்சியூஸுக்கும் கான்ஸ்டன்டனுக்கு சண்டை வருகிறது. தோல்வியின் விளிம்பில் கான்ஸ்டன்டைன் நின்று கொண்டிருக்கிறார். அவங்க வந்து ரோமை கடவுளை வணங்கக்கூடியவனாக கான்ஸ்டன்டைன் இருக்கிறான். இயேசுவை அறிவிப்பவர்கள் மீது பயங்கரமாய் கோபம் கொண்டு பலரை அழித்த ஒரு மனிதன் அவன். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு தோல்வி விளிம்பு, இனிமேல் நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு சூழல் வந்ததுக்கு அப்புறம் யாரை அவன் எதிர்த்து நின்றானோ அந்த கிறிஸ்தவர்களுடைய கடவுளாகிய இயேசுவிடம் அவர் மன்றாடுகிறார். எனக்கு ஒரு நல்லது நடக்குமா, அல்லது இந்த போரினுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி இயேசுவிடம் மன்றாடுகிற பொழுது அவருக்கு வானத்திலே சிலுவை கனவிலே தோன்றுகிறது. அந்த சிலுவை தோன்றுகிறது, நீ வெற்றி பெறுவா என்கிற குரலும் அவனுக்கு கேட்கிறது. ஆண்டவர் சொன்னது போல அடுத்த நாள் அவனுடைய போரிலே வெற்றி பெறுகிற 28 10 312 28 தேதி 10 மாதம் அவன் வெற்றியை சுவைக்கிறான். அன்றுதான் முடிவு செய்கிறான், நான் நம்பிய கடவுளை காட்டிலும் இந்த இயேசுதான் வல்லமையானவர் என்று சொல்லி ரோமை சாம்ராஜ்யத்தினுடைய அரச மதமாக சமயமாக கிறிஸ்துவ மதத்தை அறிவிக்கிறான். எல்லோரும் ஒரு சுவாச காற்றிலே ஒரு சுதந்திரத்தை உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவை இன்னும் வீறு கொண்டு அறிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்கு கிடைக்கிறது. இப்போ என்ன பியூட்டி, ஒரு அழகு என்ன அப்படின்னா, இந்த அரசனுடைய அம்மா ஹெலினா அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, இயேசு கல்வாரியில் இறந்தார் என்று சொல்கிறார்களே, அப்போ அந்த கல்வாரியில் இருந்த அந்த சிலுவை எங்கே அப்படின்னு அந்த அம்மா தேடி போகிறாங்க. அந்த ராஜாவுடைய பிள்ளை அம்மா இல்லையா, அவங்க படைபலத்தோடு போய் ஆட்களை வச்சுலாம் பல நாட்கள் தேடி 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 கரெக்டாக 320வது வருஷம் கிட்டத்தட்ட 8 வருஷ போராட்டம். அந்த அம்மா என்னைக்கு தேட ஆரம்பித்தாங்கன்னு தெரியல, வரலாறு சொல்லுகிறது 320வது வருஷம். 312வது வருஷம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். 320வது வருஷம் என்ன செய்யப்படுகிறது, அந்த சிலுவை கண்டுபிடிக்கப்படுகிறது. 3 சிலுவையை கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு சிலுவையா 2 சிலுவையா, 3 சிலுவை, ஒரே மட்டமாக இருக்குது எல்லா சிலுவையுமே. இப்போது நம்ம பார்க்குற சிலுவை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம், என்ன வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் நடுவில் ஒரு சிலுவை இருக்குது அப்படின்னா இதுதான் இயேசுடைய சிலுவைன்னு சொல்லுவோம். அவங்க எல்லா சிலுவையும் ஒன்றா போட்டு போச்சதுனால எந்த சிலுவை இயேசுடைய சிலுவை என்று தெரியவில்லை. அப்பொழுது ஒரு எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று யோசித்த அந்த அம்மா ஒரு முடிவு செய்கிறாங்க, இறந்த ஒரு உடலை கொண்டு வந்து இந்த சிலுவையில் படுக்க வைப்போம். எந்த சிலுவையில் படுக்கிற பொழுது உயிர் பெற்று எழுந்திருக்கிறானோ அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கிறவன் எவ்வளோ ஒரு சுகம் கிடைக்கிறதோ அதுதான் இயேசுடைய சிலுவை நினைக்கிறார்கள். முதல் சிலுவையில் வைக்கிறாங்க, வலது பக்க சிலுவை வேலை செய்யலை. இன்னொரு இதில் வைக்கிறாங்க, அது இடது பக்க சிலுவை, அதிலும் வேலை செய்யலை. 3வது சிலுவை வைக்கிறபோது உயிர் பெற்றெடுக்கிறான், அதுதான் இயேசுடைய சிலுவை என்று அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். அந்த சிலுவையை தூக்கி கொண்டு அந்த இடத்துல நட்டு வைக்கிறார்கள். இப்போ என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த சிலுவைக்கு ஒரு போராட்டம், இயேசப்பாவுடைய சிலுவைக்கு எவ்வளோ போராட்டம் பார்த்துக்கோங்க. 612வது வருஷம் என்ன நடக்குதுன்னா, பாரசீக மன்னன் அந்த சிலுவையை போய் என்ன பண்ணுறான், பிடிங்கிட்டு போயிடுறான். எப்படி, அந்த நாட்டில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். இந்த சிலுவை எல்லாரும் மதிக்கிறதுனால இது ரொம்ப விலை உயர்ந்த ஒன்றாக இருக்கும் நினச்சி அந்த சிலுவையும் பிடிங்கிட்டு போயிடுறார். அவர் மீண்டுமாக போரிட்டு ஹெராக்ளிசஸ் என்கிற அரசனானவன் அவன் என்ன செய்கிறான், அந்த சிலுவையை மீண்டும் கொண்டு வந்து அதே கல்வாரியில் நடுவதற்கு அந்த சிலுவையை மீட்ட பிறகு ஆடம்பர உரை அணிந்து கொண்டு அந்த சிலுவையை நட வருகிறான். அவனால் அந்த இடத்தை நெருங்கவே முடியவில்லை, அந்த சிலுவை இருக்கிற இடத்திற்கு பக்கத்தில் போக முடியவில்லை. அந்த நேரத்தில் அங்கு இருந்த ஆயர் சக்கரியா சொல்லுகிறார், அரசரே, நீங்கள் உங்களுடைய அரசு அடையை திறந்து விட்டு எளிய ஆடை உடித்து கொண்டு போங்கள், அப்போதுதான் உங்களால் அடுத்த அடி எடுத்து வைத்து அந்த சிலுவையினுடைய அடியை நெருங்க முடியும் என்று சொல்கிறார். அதே போல எளிய உடை அணிந்து அந்த சிலுவையை கொண்டு போய் கல்வாரி இடத்துல வைத்ததாக வரலாறு சொல்லுகிறது. இந்த வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு தெரிந்து கொள்வதற்கு இறைவன் உங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். என் அன்பு சகோதர பிள்ளைகளே, இப்போ என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையோடு சிலுவை வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு அடையாளம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பூசை பார்த்துட்டு இருக்கிறீங்களா, டக்குன்னு அப்படியே உங்கள் உடம்பை பாருங்கள், இதாவது ஒரு இடத்துலையாக சிலுவை இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கையில் ஜெபமாலை இருக்குது, அந்த ஜெபமாலையில் சின்னோண்டு ஒரு மோதிரம், அந்த மோதிரத்தில் ஒரு சிலுவை இருக்கிறாரு, கையில் ஒரு ஜெபமாலை, அந்த ஜெபமாலையில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இயேசப்பா இருக்கிறார். சரிங்களா, வேண்ட ரெண்டு அடையாளம் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட கட்டாயம் அடையாளங்கள்லாம் இல்லாமல் இருக்காது. எப்படின்னா, நம்ம உடம்போட ஒட்டி போன ஒரு அடையாளம் தான் இது, இந்த சிலுவை, இது மீட்பினுடைய அடையாளம். இன்னும் கூட சொல்கிறேன் பாருங்களேன், மனுஷன் பிறக்கிறதுலேருந்து இறப்பு வர கூட வர்றது சிலுவை மாத்திரம்தான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் குழந்தை பிறந்தோனோ உங்கள் வீட்டுக்கு அல்லது நீங்கள் ஆஸ்பத்திரியில் குழந்தை பெற்றுருக்கிறீங்க, உங்களை பார்க்க வரும்போது என்ன செய்வீங்க, நீங்களே பிள்ளைய பார்த்தோன்னு முதல்ல என்ன செய்வீங்க, தாய்க்காரி குழந்தை பிறந்து அம்மாக்காரி கண்ணு முடிச்சோன்னு முதல்ல என்ன செய்வா, சிலுவை போடா. கத்தோடைய குடும்பம் வந்தால் போடும், மற்ற குடும்பத்தை நம்மனு சொல்ல முடியாது. உண்மையிலேயே ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ள குடும்பமாக இருந்தால் பெற்ற பிள்ளை இது இயேசுவால் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதனுடைய அடையாளமாக சிலுவை போடுவாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள், அப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து ஞானஸ்தான இடத்துல சிலுவை போடுறோம், நல்லது கெட்டதுக்கு சிலுவை போடுறோம், கல்யாணம் அன்னைக்கு ஓட பிள்ளைக்கு சிலுவை போடுறோம், உடம்பு சரியில்லைனா சிலுவை போடுறோம், சாமியாரான எனக்கு எங்கள் அப்பா அம்மா சிலுவை போடுறாங்க, நாங்கள் சாமியாருக்கு எத்தனையோ பேருக்கு சிலுவை போடுறோம். கடைசியில் கல்லறைக்கு போகும்போது நீ கோடி கோடியாக சேர்த்து வை, எம்புட்டு வேணாலும் வச்சுக்கோ, 600 கோடியும் நீ தங்கத்தில் போடு, என்னத்தை வேணாலும் போட்டுக்க, அத்து எரிஞ்சிடும் எல்லாத்தையும். ஒன்றே ஒன்றை தவிர, கையில் ஒரு பழைய சிவமாலை, கையில் உங்கள் கழுத்தில் நல்ல சிவமாலை கிடந்தால் அதை எடுத்து போடுவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களே, பக்கத்தில் கிளவி சேர்த்து அதை புதைச்சிட்டு போயிருப்பாங்க, அதில் கிடக்கிற சிவமாலை தூக்கி சரட்டுன்னு கையில் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய கடைசி சொத்து ஜெபமாலை தான். அந்த ஜெபமாலையில் இருக்கிற சேசு தான். அதை எப்படி வைப்பாங்க? அந்த ஜெபமாலையை சுற்றி அந்த இயேசப்பாடி மேலே தெரிகிற மாதிரி வைப்பாங்க. அன்புக்குரியவர்களே, சாமியார் எங்களுக்கு என்ன ஃபாதர் கேட்குறீங்களா? எங்களுக்கு அதே தான். இயேசுடைய உடலையும் ரத்தத்தையும் சுமந்து நாங்கள் அருட்பணி செய்த அந்த கிண்ணம் தான் எங்களுக்கு கடைசி வரை எங்களோடு வரக்கூடிய ஒரே சொத்து. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மிடமிருந்து பிரிக்க முடியாத இந்த சிலுவையை பல பேர் வீட்டில் வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. வீட்டில் வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. நாங்களாம் பல இடங்கள் பாலுகாச்சதுக்கெலாம் போவோம் பார்த்தீங்களா? அப்போலாம் எனக்கெலாம் தோணும், ஏன் நல்ல ஒரு சிலுவை வாங்கி கொடுத்தா என்ன, அது வந்து மீட்பினுடைய அடையாளம் தானே, இல்லை ஆசீர்வாதமான வார்த்தை தான் வேணும்னு நினைப்பாங்க. எங்க சிலுவையும் ஆசீர்வாதங்க. சிலுவை ஆசீர்வாதம் இல்லைன்னு நினச்சா என் கையில் இந்த மோதிரத்தை போடுவோன்னா அந்த மோதிரத்தெல்லாம் இயேசுவை நான் பதிச்சு வைப்பேனா, சிலுவையை வைப்பேனா? ஏன் நம்ம அதை யோசிக்க மாட்டேன்றோம்? சிலுவை மீட்பின் அடையாளம். அந்த சிலுவையை பார்க்கிற பொழுதுதான் இயேசுடைய அன்பு நமக்கு கட்டாயம் உள்ளூர போகும். இன்றைக்கி கல்வி நிறுவனங்கள்லையும் அல்லது கல்வி சாலைகளில் தான் இன்றைக்கி சிலுவைகள் இருக்குது. ஆனால் வீடுகளில் யாரும் என்ன செய்கிறதில்ல, சிலுவை வைக்கிறதுக்கு விரும்புறதில்ல. இது யாரோ எவனோ முட்டாத்தனமாக சொல்லிக் கொடுத்த ஒரு இறையலை, முட்டாத்தனமாக சொல்லிக் கொடுத்த ஒரு நம்பிக்கையை உள்வாங்கினதுனால மீட்பின் அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆலயத்தில் இருக்கிறது. அந்த மீட்பின் சின்னம் இன்றைக்கு என்ன செய்ய முடியல, வீட்டினுடைய மையத்திற்கு அது வரவில்லை என்பதால் தான் மீட்பு சற்று தள்ளி நிற்கிறதோ என்று நானும் ஐயப்படுகிறேன். சரி என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து இதை விவாதி. சரி, இப்போ இந்த சிலுவை நமக்கு எதை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வரலாறு தெரிகிறது முக்கியம் இல்லை, இது நமக்கு என்ன பாடத்தை சொல்லுகிறது? இந்த சிலுவை ஒரு சில காரியங்களுடைய அடையாளமாய் பார்க்கப்படுகிறது. முதல் அடையாளம் என்னவென்று சொன்னால், இது அன்பின் அடையாளம். இது அன்பின் அடையாளம். மாற்றுக்கருத்து எதுவுமே இருக்காது இந்த வார்த்தைக்கு மேலே. விவிலியம் சொல்லுகிறது, யோவான் செய்தி 3:16, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும், தன் ஒரே மகன் மீது இன்னைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி தான், தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாம நிலை வாழ்வை பெறும் பொருட்டு தன் மகனையே அளிக்கும் அழகுக்கு ஆண்டவர் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். இது அன்பினுடைய அடையாளம். அன்பினுடைய அடையாளம் யாருடைய அன்புக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது தந்தையினுடைய அன்புக்கும் அடையாளம், மகனுடைய அன்புக்கும் அடையாளம். தந்தையுடைய அன்புக்கு அடையாளம் தான் எது, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு தன் மகனையே இந்த உலகிற்கு அளிக்கும் பொருட்டு ஆண்டவர் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். மகனுடைய அன்புக்கு இது எப்படி அடையாளமாக வரும் என்று சொன்னால், கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்க வேண்டிய நிலை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் தம்மையே தாழ்த்தி மனிதனாய் மாறி அதிலும் சாவை ஏற்கும் அளவுக்கு, சிலுவையை ஏற்கும் அளவுக்கு அவர் தம்மையே தாழ்த்தி கொண்டார். அதில் தான் கடவுளுடைய அன்பு. முழுசா நீங்க வாட்சி பார்க்கீங்கன்னா கீழே அந்த அன்பு என்கிற வார்த்தையும் வரும். கடவுள் மிகவே அவர் உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். பாருங்களே, அப்பாவும் சிலுவையைத்தான் ஒரு அன்பின் அடையாளமா எடுக்கிறாரு, மகனும் சிலுவையைத்தான் ஒரு அன்பினுடைய அடையாளமாக எடுக்கிறார். அப்பேற்பட்ட சிலுவையை நாம் என்ன செய்ய வேண்டும், அணிந்து கொள்வதிலே, அது நம் கரங்களிலே வீடுகளிலே வைப்பதில் தயக்கம் காட்டவே கூடாது. 1 Corinthians 2:2 இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. முதல் காரியம் என்ன சொன்னேன், சிலுவை இது அன்பின் அடையாளம். ரெண்டாவது, சிலுவை இது ஞானத்தின் அடையாளம். ஞானம், விஸ்டம், ஞானத்தினுடைய அடையாளம். 1 Corinthians 2:2 அதை சொல்லுகிறது, நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாமாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றாரு பவுலடியார், நான் உங்களிடையே இருந்தபொழுது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை தவிர வேற எதையும் அறிய வேண்டும் என்று நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. பார்த்துக்கோங்க, அப்படின்னா பவுலடியார் எவ்வளவு பெரிய ஞானி என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒவ்வொரு நாளும் திருப்பலி பார்க்கிறீர்கள், எத்தனையோ மறையுறை கேட்கிறீர்கள் அல்லவா, விவிலியத்தை வாசிருப்பீங்க. பவுலடியாருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக இஸ் எ கிரேட் மேன். அவருடைய விஸ்டம் சொல்ல முடியாது, அவருக்கு அறிவார்ந்த ஒரு மனிதனாக இருந்தார். அவ்வளோ அறிவு இருந்தது. கமாலியருடைய காலடியில் அமர்ந்து ஞானத்தை கற்றவர், திருமறை நூல்களை எல்லாம் கற்றவர். அதனால்தான் இயேசு என்கிற மார்க்கத்தை புதிதாக ஒருவர் பரப்புகிற பொழுது அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தான் நேசித்து கற்றுக்கொண்ட, நான் நேசித்து அன்பு செய்த எம் மதத்திற்கு எதிராக ஒரு மதமா என்று தான் பவுலடியார் கோபம் கொண்டார் அல்லவா. அவ்வளோ அறிவு இருந்துச்சு, ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லை, ஞானம் இல்லை. அவர் படித்த கமாலியலிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த அறிவு, அவர் படித்த பாட அறிவு, அவர் படித்த அவர் ஞான, அவர் கற்றுக்கொண்ட அந்த அவருடைய மதத்து ஞானம் எல்லாமே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிவதை காட்டிலும் மட்டும் அப்படின்னு சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, சிலுவை அது ஞானத்தின் அடையாளம். அப்போ நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நாமளும் நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி சிலுவை ஆண்டவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோம், அதிகபட்சம் சிலுவையை பற்றி நமக்கு என்ன தெரியும், அதில் இருக்கிற ஐயனாரைக்கே நமக்கு இன்னும் விளக்கம் இந்த நிறைய பேருக்கு தெரியாது. உண்மையிலே சொல் நிறைய பேருக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னே தெரியாது. சிலுவையில் இருக்கிற அந்த இயேசுவுடைய 5 காயங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த காயங்கள் படுகிற போல அவர் பட்ட வேதனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இறைவனுடைய ஞானம் நமக்கு வேணும். குறையாக சொல்லவில்லை, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அறிவை தேடி கொடுப்பதற்கு அல்லோல் பட்டு கிடக்கிறோம், அல்லோல் படுறோம். ஐயோ பிள்ளைக்கு அந்த படிப்பு வேணும், இந்த படிக்கணும், அதை படிக்கணும், என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நிறைய பேருக்கு என்ன செய்யலை, இன்றைக்கி வந்து அதற்கான தூண்டுதல் இல்லாமல் குறைந்து போய்விட்டது. இன்றைக்கி எல்லாருமே நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க பார்த்துக்கோங்க. சாமியாருக்கு நாங்களும் தான் படிக்கிறோம், 12 வருஷம் சாமியாருக்கு படிச்சுட்டு வந்தாலும் அதுக்கு மேலே என்னத்தையாவது படிக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்றோம். கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படிக்கிறோம். ஆனால் நான் படிக்க வேண்டியது எது, இயேசுவை தான் படிக்கும். இன்றைக்கி பேருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிஹெச்டி, டபுள் பிஹெச்டி, பிஹெச்டிலாம் வாங்குறானுங்க. அது வாங்கி என்ன, ஒரு ஒரு குறிப்பிட்ட இலக்கிக்கு அடுத்து போகும்போது அதில் ஒன்றுமே இருக்காது பார்த்துக்கோங்க. படித்து 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 என்ன பண்ண போகிற படித்து அப்படின்னு நிலைமைக்கு வந்துடும். தேவை, நான் படிக்கிற படிப்பு இந்த சமூகத்திற்கு பயன்படுகிறது என்று சொன்னால் அடையாளங்களை மறைத்து ஆண்டவருக்காக பணி செய்யணும். ஒருவேளை நான் அடையாளத்தை வைத்து பணி செய்கிறேன் என்று சொன்னாலும் கூட அது ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பணியாக இருக்க வேண்டும். சரி, நீங்கள் நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கிறீர்கள், ஒரு மருத்துவராக இருக்கிறீங்க, கத்தோலிக்க மருத்துவராக இருக்கிறீங்க, உங்களுடைய மருத்துவ பணியை பார்க்கிற பொழுது அங்கே வருகிற பேஷண்ட்ஸ் மாற்று மருத்துவர்கள் பார்த்து உங்கள் பேரை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்று தெரிந்த பிறகு உங்களுடைய அணுகுமுறையை பார்த்தவர்கள் ஆண்டவரை நினைத்து பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அது வைத்துக் கொள்வதில் அர்த்தம் இருக்கிறது. இன்னைக்கு பேருக்கு முன்னாடியும் பேரை சேர்க்கிறான், பேருக்கு பின்னாடியும் பேரை சேர்க்கிறான், நடுவு நிற்கிற அந்த பேரை ஒரு வயலும் கண்டுக்கிறதே இல்லை. இது பின்னாடி உள்ளது நம்மோடு வர்றதில்லை, முன்னாடி இருக்கிறது நம்மோடு வரப்போறதில்லை, கடைசி வர போகிறது என் பேர் தான். என் கல்லறையில் எழுதப்பட போகிறது நான் படித்த படிப்போ முன்னாடி வாங்கிய பட்டங்களும் அல்ல, என் பெயர் தான் கல்லறையில் எழுதப்பட போகிறது. நான் திருமுழுக்கு பெறுகிற பொழுது எந்த பெயரை பெற்றேனோ அதுதான் என்னோடு இறுதி வரை வரப்போகிறது. அந்த பெயருக்கேற்ற ஞானத்தை பெற வேண்டும் என்று சொன்னார். சிலுவையின் ஞானத்தின் அடையாளம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு கற்றுத்தரவும் வேண்டும். மூன்றாவது, இந்த சிலுவை என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த சிலுவை என்பது வெற்றியின் அடையாளம். ரெண்டு காரியம் சொல்லட்டும், சிலுவை அன்பின் அடையாளம், சிலுவை ஞானத்தின் அடையாளம். மூன்றாவது, சிலுவை என்பது வெற்றியின் அடையாளம். விவிலியம் சொல்லுகிறது, கொலோசியர்களை திருமுகம் 2:15, தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்துச் சென்றார். யாரு? சிலுவையினால் கிடைத்த வெற்றி. மீண்டுமாக ஒரு வசனம் வாசிக்கிறேன், சிலுவையினால் கிடைத்த வெற்றி. 1 Corinthians 1:23 பலருக்கும் தெரிந்த ஒரு வசனமாக கூட அது இருக்கலாம். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அந்த சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் புற இனத்தாருக்கு மடமையாகவும் தெரிகிறது. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றி தான் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறது. இது வெற்றியின் அடையாளம். ஏனென்று சொன்னால் சிலுவையினால் கிடைத்த வெற்றி இந்த கத்தோலிக்க மக்களுக்கு சொந்தமான ஒன்று. நாங்களாம் சின்ன வயசில் இப்போலாம் கடிதமே எவனும் எழுதுறதில்லை, கடிதம் எழுதும் போது மேலே இப்படி சிலுவெல்லாம் போட்டு நம்ம எழுதுவோம். அப்புறம் மாதிரி கோயிலுக்கெல்லாம் போன பின்னாடி இப்போலாம் பிதா சுதனே பிள்ளைங்க ஒழுங்காக போடுறதில்ல. தந்தை மகன் சுதன் பாதி நெஞ்சுக்கும் போகமாட்டார், கைக்கும் போகமாட்டார், கவட்டுக்குள்ளே போவார், எதுக்கு போகிறார் நமக்கு தெரியல. இன்னைக்கு பிள்ளைங்க அப்படி தான் சிலுவை போடுதுங்க, தாய் தப்பையும் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் சின்ன வயசில் நாங்கள்லாம் மறைக்கல்லி பிடிக்க போது நானே சின்ன ஆள் தான். அப்போ என்னோட பெரியவர்களெலாம் யோசிச்சு பாருங்களே, அச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்ருக்களிடம் இருந்து எங்களை விடுவித்தரலும் ரசித்தரலும் தந்தை மகன் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. யாருமே போகிறது இல்லைங்க, இன்றைக்கி அதெல்லாம் சொல்லி கொடுக்குறதே இல்லை. தயவு கூர்ந்து த பேசிக் கேட்டகிசம் இஸ் நீடர். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், அதுதான் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு காரியம். அது வெற்றியின் அடையாளம். பிள்ளைங்களாம் வெளியில் போகும்போது தாய் தப்பிங்க சிலுவை போட்டுலாம் அனுப்புறீங்களான்னு தெரியல, பரீட்சைக்கு போகும்போதெல்லாம் சிலுவை போட்டுலாம் அனுப்புவாங்க. என்ன, நீ போகிற காரியம் ஜெயம் உண்டாகட்டும் மகனே, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும் மகளே என்பதனுடைய அடையாளம்தான் இந்த சிலுவை. சிலுவை தடைகளை அகற்றக்கூடிய ஒன்று, இது தடைக்கல்களை உடைக்கக்கூடிய ஒன்று, வெற்றியை தரக்கூடிய ஒன்று. அதனால தான் அன்னைக்கு என்ன செஞ்சாவன், கான்ஸ்டன்டைன் அரசன் தன்னுடைய கொடியிலே சிலுவை அடையாளத்தை கொண்டு வந்தான். ரோமை கொடியிலே சிலுவை அடையாளத்தை கொண்டு வந்தான். அவர்களுடைய வீரர்கள் படையெடுத்து போகிற அந்த கேடையை முன் வச்சு முட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த முட்டுகிற அந்த மறைக்கிற அந்த கேடயத்திலும் கவசத்திலுமே சிலுவை அடையாளத்தை வைத்தான் என்று சொன்னால் என்ன அர்த்தம், இந்த சிலுவை எனக்கு வெற்றி தரும் என்று அவன் நம்புகிறான். நான்காவதாக, இந்த சிலுவை என்பது பாவம் போக்கும் ஒரு அடையாளம். என்ன அடையாளம், பாவத்தை போக்கும் ஒரு அடையாளம். படிச்சிருப்போம், பழைய ஏற்பாட்டில் என்ன செய்வாங்க, ஒரு செம்மறியை கொண்டு வந்து வச்சு அந்த செம்மறி மேலே அவங்கவுங்க எல்லாருடைய பாவத்தையும் அது மேலே வச்சு அந்த செம்மறியை பாலைவனத்துக்குள்ளே அனுப்பி வைப்பாங்க. அந்த செம்மறி பாலைவனத்துக்கு போய் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு கழுகு கிரையாகி கடைசியில் அது செத்து போகும். அது சாவை அடைந்த பிறகு அந்த அந்த ஆடானது என்ன செய்யப்படுகிறது, பாவ பரிகாரம் அல்லது பாவ கழுவாய் பலியாக நாட்டை ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் சிலுவையில் இறந்து போன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவம் போக்கும் ஒரு அடையாளமாக சிலுவையை நமக்கு தந்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:24, சிலுவையின் மீது தம் உடலில் நமது பாவங்களை அவரே சுமந்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நாம் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 தெளிவாக சொல்கிறது. கொலோசியர் 1:20 அதை மையப்படுத்தி இன்னொரு செய்தியும் இருக்கிறது. சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் என்று சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவை குணமளிக்கக்கூடிய, குணம் என்பது பாவம் என்பது நோயினுடைய வெளிப்பாடு தான், ஒரு விதத்தில் குணம் தரக்கூடிய குணத்தின் அடையாளம் இது, பாவம் போக்கும் அடையாளம். அதான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். மக்கள் இந்த விடுதலை பயண அனுபவத்திலே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி போய்கிற பொழுது, ஏதோ நகரை ஒட்டி வருகிற பொழுது, அதை சுற்றி வர வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. சொல்லப்பட்ட அல்லது நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்கை அடைவதற்கு முன்பாக ஏற்பட்ட ஒரு சின்ன சௌகரிய ஒரு பிரச்சனையை கூட யாரால் தாங்க முடியல அப்படின்னா அந்த இஸ்ரேல் மக்களால் தாங்க முடியவில்லை. ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள், என்ன ஆண்டவரை நாங்கள் அங்கே இருந்தாலும் நல்லா இருப்போம், எங்களை கூட்டு வந்து சாகடிக்க பார்க்குறியாக்கும் அப்படின்னு கத்தினோடனே கொல்லிவாய் பாம்புகளை ஆண்டவர் அனுப்பி அவர்களுக்கு ஒரு பாடம் புகற்றுகிறார். அவர்கள் எல்லோரும் மீண்டுமாக மோசையிட வந்து அழுது புலம்புகிறார்கள். நாங்கள் தெரியாமல் ஆண்டவரிடம் முறையிட்டு விட்டோம், எங்களை காப்பாற்றும் என்று சொல்லுகிற பொழுது மோசை ஆண்டவரிடம் முறையிடுகிறார். ஆண்டவர் மோசைக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை என்று சொன்னால், அங்கு இருக்கிற ஒரு வெங்கலத்தை கொண்டு ஒரு பாம்பை செய்து அந்த பாம்பை உயர்த்து யாரெல்லாம் கடிக்கப்பட்டு சாக கெடுக்கிறார்களோ அந்த பாம்பை பார்க்குற எல்லோரும் பிழைத்து கொள்வார்கள் என்று சொன்னார். எல்லோரும் பிழைத்து கொண்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, சாதாரண வெங்கல பாம்பை பார்த்தவர்களுக்கே உயிர் கிடைக்கிறது என்று சொன்னார். விலைமதிக்க முடியாத எந்த உலோகத்திடமும் ஒப்பிட முடியாத எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இறக்க காரணமாக இருந்த அல்லது அந்த அவரை சுமந்து வந்த அவர் சுமந்து வந்த அந்த சிலுவை, அவர் சிலுவையை சுமந்தார், சிலுவை அவரையும் சுமந்தது. அந்த சிலுவையை நோக்கி நாம் ஜெபிக்கிற பொழுது, கண்ணுயர்த்தி பார்க்கிற பொழுது கட்டாயம் ஜெயம் உண்டாகும் என்பதில் எனக்கு அளப்பரிய நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். 5வதாக, இந்த சிலுவை மீட்பின் அடையாளம். இதுதான் இறுதியாக சொல்ல வருகிற செய்தி. இந்த சிலுவை மீட்பின் அடையாளமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவை மீட்பின் அடையாளம் என்பதை நாம் பொறுத்திருந்து பயணிக்கிற பொழுதுதான் கண்டுகொள்ள முடியும். இந்த இன்னைக்கு பார்த்தோம்லே முதல் வாசகத்தில், அவசரப்பட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதாவது நடக்க வேண்டிய காலத்தில் பொறுத்திருக்கிற பொழுது இறைவன் தருகிற துன்பங்களை அவர் காட்டுகிற வழியில் பயணிக்கிற பொழுதுதான் ஜெயம் கிடைக்குமே ஒழிய, நாம் நினைக்கிற நேரத்தில் எல்லாமே நடக்குதுன்னா கடவுளுக்கு அங்கே வேலையெல்லாம் போயிடும். நாம் நினைக்கிற நேரம் நடந்துருச்சுன்னா கடவுளுக்கு அங்கே வேலையே இல்லை. பார்த்துக்கோங்க, இந்த மீட்பின் அடையாளம் சிலுவை என்பது காத்திருக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவையை ஒருபோதும் வேண்டாம் என்று தயவு கூர்ந்து சொல்லாதீர்கள். அப்படி சொல்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அழகைக்கு சொந்தமானவர்களாக மாறிப்போவீர்கள். சிலுவை என்பது துன்பம், அதே நேரத்தில் நாம் வீடுகளை வைத்திருக்க சிலுவை அடையாளம். இது ரெண்டையுமே தான் சொல்கிறேன். துன்பத்தை வேண்டாம் என்று சொன்னோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக இருக்க முடியாது. என்ன ஃபாதர் இப்படி சொல்கிறீங்க, சாவம் விடுற மாதிரி சொல்கிறீங்க? ஏங்க நான் சொல்லுங்க, ஏசப்பா சொன்னதுதான். பேதுரு சொல்லுவார் பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஆண்டவரே வாழுதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன, வேறு எங்கே செல்வோம் அப்படின்னு சொல்லுவார். உடனே ஆண்டவர் தன்னுடைய இறப்பை அறிவிப்பார், இந்த மாதிரி நான் சிலுவையில் அறையப்பட்டு இறக்கணும் அப்படின்னு சொல்லி சிலுவையின் துன்பத்தை சிலுவையின் சாவை அறிவிக்கிற பொழுது உடனே அவர் சொல்லுவார், பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே உமக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்ன போத டக்குன்னு ஜீசஸ் அடுத்த நிமிஷமே மாறி சொல்லுவார், போ அப்பாலே சாத்தானே, கடவுளுக்கு சரியானதுன்னு பர்றத நீ ஏன் தடையாக இருக்கிற அப்படின்னு சொல்லி, போ அப்பாலே சாத்தானே என்று தான் பெயர் சொல்லி அழைத்து தலைமை சிலருக்கே அவர் அவ்வளோ பெரிய சவமான ஒரு வார்த்தையை கோபத்தோடு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், துன்பத்தின் வழியாகத்தான் மீட்பு என்பதை, கஷ்டங்களின் வழியாகத்தான் நமக்கு கடவுளுடைய வழியை கண்டுகொள்ள முடியும் என்பதை இந்த சிலுவையின் மகிமை நமக்கு தெளிவாக இன்றைக்கு சொல்கிறது. கிறிஸ்துவின் சிலுவைக்கு எதிராக நடப்போர் பலர் உள்ளனர், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன் என்று பிலிப்பியர்களே திருமுகம் 3:18 பவுலடியார் சொல்கிறார், கிறிஸ்துவின் சிலுவைக்கு எதிராக நடப்போர் பலர் உள்ளனர். நீங்களும் நாளும் சிலுவைக்கு எதிரானவர்களா அல்லது சிலுவைக்கு சார்பானவர்களா? யோசித்து பார்ப்போம். சார்பானவர்கள் என்பதை காட்டிலும் அந்த சிலுவையை சார்ந்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். சார்பு என்பது நாம் சிலுவைக்கு துணை செய்வது, அந்த சிலுவைக்கு நாம் துணை செய்ய வேண்டாம். மகிமையாய் உயர்த்தப்பட்ட அந்த சிலுவை எனக்கும் உங்களுக்கு மீட்பின் அடையாளமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் சிலுவையை சார்ந்தவர்களாக இருப்போம். இறுதியாக ஒரு வசனம் கலாத்தியர்களே திருமுகம் 6:4 சொல்கிறது, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதை குறித்தும் பெருமை பாராட்ட மாட்டேன். இதுதான் ஹைலைட்டாக சொல்கிற வார்த்தைனா இதுதான். பவுலடியாருடைய ஜீசஸுக்கும் பாலுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வசனம் தான் நல்லா தெளிவாக சொல்லும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எதை குறித்தும் பெருமை பாராட்ட மாட்டேன். எனக்கு பெருமை, எனக்கு மகிமை, எனக்கு உயர்வு எல்லாம் உயர்ந்து நிற்கிற என் ஆண்டவர் இயேசுவை சுமந்திருக்கிற திருச்சிலுவை, அதை மகிமைப்படுத்துவோம், நாமும் மகிமை அடைவோம். ஆமென்.
பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீமையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீமையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பழியாயமை நீ மாற்றிடுவாய், அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே.
அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாக முடிஜபியுங்கள்.
ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்குகிறது. இவ்வீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலும் இருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ,
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமாலும் இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்பு அடைய வேண்டுமென நியமித்தீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்தே வாழ்வு புத்துயிர் பெறவும், மரத்தினால் வெற்றி கண்டோர் மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டுமென இருந்தது. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர், வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
உசானா 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 தூயவ 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 தூயவ. வான்படைகளின் கடவுளா ஆண்டவ, விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா 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 ஓசானா.
ஆண்டவர் பெயரால் பருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா.
பிரியமானவர்களே, கண்களை மூடி ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் ஒப்பு கொடுத்தும் இந்த ஜெபிக்கிறத நேரத்தில் சிலுவை நாயகர் இயேசுவினுடைய மகிமையின் அடையாளமாகிய திருச்சிலுவையை நம் கண் முன்பாக கொண்டு வருவோம். மீட்பின் அடையாளம், வெற்றியின் அடையாளம், அன்பின் அடையாளம், ஞானத்தின் அடையாளம் இந்த திருச்சிலுவை. இது நமக்காக உயர்த்தப்பட்ட சிலுவை, நம்மவருக்கு சொந்தமான ஒரு சிலுவை, நம்மை மீட்க இறைவனால் கொடுக்கப்பட்ட மாற்று நிறைந்த இந்த சிலுவையை மகிமைப்படுத்தும் நேரம் இது. புனித வெள்ளி அன்று அருட்பணியாளர் ஆண்டவருடைய சிலுவையை உயர்த்தி சொல்லுகிற வார்த்தை இதுதான்.
திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது, உலகத்தின் இரட்சணியம் வருவீர் ஆராதிப்போ.
வானக தந்தையே, நிமையாகவே துயவர், புனித மனைத்திற்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு தந்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்விடமே இரவு உருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரங்களில் ஏந்தி தம் சீடருக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்புதரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுதியானவர்களென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உமை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் ஆயக மேதகு ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திருகவை அன்பில் நிறைவேற செய்திருக்கும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க கன்னிமரியால், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து வரமருள தாழ்மையோடு வேண்டுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை இனத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்குறைகளை எல்லாம் பாராமல் உம் மீது திருகவை வைத்திருக்கும் நிலையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருபுலம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்க அனைவரோடும் என்றும் இருப்பதாக,
ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசு ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியே எமக்கு அருளுமே, உமது அமைதியை எமக்கு அருளுமே.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர், நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்டவர், சிலுவையின் மகிமையை நமக்கெல்லாம் சாட்சியாய் மாட்சியாய் தந்த வாழ்வுதரும் வாழும் தெய்வம் இவரே. இந்த ஆண்டவரின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் என் ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவர் இயேசுவுக்கு அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, வானக உணவை வாஞ்சையோடு பெற்று சிலுவையின் மகிமை நாளில் நாம் இறைவனை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். ஒரு மரத்தால் வந்த பாவத்தை மற்றொரு மரத்தால் விலக்கு பெறப்பட்டது. முதல் ஆதாமால் வந்த பாவம் இரண்டாம் ஆதாமாய் இயேசுவின் மூலமாய் மீட்பு நமக்கு சொந்தமாக்கப்பட்டது. இந்த சிலுவை யதார்த்தமாகவோ எளிதாகவோ நமக்கு கிடைத்து விடவில்லை. கல்வாரி மாமலை ஓரமாய் கோர கொடூர காட்சிகளுடைய அரங்கேற்றத்திற்கு பிறகு சிலுவை இயேசு சுமக்க, இறுதியிலே சிலுவை அந்த இயேசுவை சுமக்க மாட்சியாய் விண்ணகம் சென்று இன்றைக்கு அந்த சிலுவையை மாட்சியின் அடையாளமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம் உடலில் ஒரு அங்கமாய் கத்தோலிக்க கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய அங்கமாய் இரண்டர கலந்திருக்கிற அந்த சிலுவை நம் இல்லங்களில் இருக்கிறது என்று சொன்னால், அது துன்பத்தின் அடையாளம் அல்ல, அது மீட்பின் அடையாளம், அது ரட்சிப்பின் அடையாளம், கடவுளுடைய அன்பின் அடையாளம், பாவம் போக்குகின்ற இறைவனுடைய ஈடு இணையில்லாத பேரிரக்கத்தின் அடையாளம், இது ஞானத்தின் அடையாளம் என்று ஆண்டவர் இந்த நாளிலே வார்த்தை வாயிலாக நம்மளோடு பேசியவர். இதோ அந்த கல்வாரி மாமலை ஓரமாய் நடந்த அந்த கோர கொடூர காட்சியை இந்த நேரத்தில் பாடலாய் பாடி இந்த தெய்வீக திருஇரக்கத்தை பெற முயற்சி செய்வோம்.
கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீ பழிந்திடுதே, இந்த மீட்பு இயேசுவதோ, இந்த மீட்பு இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீ பழிந்திடுதே, இந்த மீட்பு இயேசுவதோ. இந்த மீட்ப இயேசுவரோ.
ஐயோ பாவம் என்று சொல்லி கடந்து போகக்கூடிய திரை காட்சி அல்ல, கல்வாரி காட்சிகள். இரத்தம் சிந்த, சதைகளெல்லாம் பீந்து தொங்க, மானத்தை மறைக்க உருப்படியாய் ஒரு உடை இல்லாமல் இறுதி மூச்சை இழுத்து இழுத்து வாங்கி தாகத்திற்காய் தவித்து நின்ற இயேசுவினுடைய காட்சியை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கிற பொழுது, நமக்காக ஒருவர் செய்த நன்மைத்தனத்தை நினைத்து பார்க்கிற பொழுதுதான் அவருடைய உண்மையான அன்பு நமக்கு பிடிபடும். அந்த உண்மையான அன்பை அந்த எருசலே வீதிகளிலே அவர் அடிபட்டு புரண்டு போகிற பொழுது பார்த்து கண்ணீர் வடித்த எருசலே பெண்களுக்கு தெரிந்திருந்தது, உடன் சென்ற அன்னைக்கு தெரிந்திருந்தது, அவருடைய அன்பு சகோதரர்கள் சீடர்களுக்கு தெரிந்திருந்தது. அந்த அனுபவத்தை நாமும் பெற்று திருச்சிலுவையின் மகிமையை உணர இதோ தொடர்ந்து பாடுவோம்.
எருசலேமின் நீதிகளில் இரத்தவெல்லாம் கோலமிட, எருசலேமின் நீதிகளில் இரத்தவெல்லாம் கோலமிட, திருக்கோல ஒரு குலைத்து சென்றனரே, திருக்கோல நிந்தனையா ஒரு குலைத்து சென்றனரே, ஒரு குலைத்து சென்றனரே, கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீ வழிந்திடுதே, இந்த நீட்ப இயேசுவதோ, இந்த நீட்ப இயேசுவதோ.
கண்களை மூடியவர்களாக இந்த நாளினுடைய மகிமைக்காய் ஆண்டவுடன் சுபிப்போம். இரக்கமே உருவான வானக தந்தையே, உமது பாடுகளின் கொடூரத்தை நாங்கள் நினைத்து பார்த்தோம். நிறங்களுக்காக சிந்திய இரத்த வியர்வை நினைத்து பார்த்தோம். பட்ட அடி, ஏற்றுக்கொண்ட அவமானங்கள், அவமதிப்புகள், தனிமை எல்லாவற்றையும் நாங்கள் இந்த நாளில் தியானித்து பார்த்திருக்கிறோம். உமது அன்பின் அடையாளமாய் நீர் தந்திருக்கிற அந்த சிலுவையை, நாங்களுடைய வாழ்க்கையினுடைய மீட்பின் அடையாளமாய், எங்கள் பாவத்தை போக்குகிற பாவம் போக்கும் பரிகார அடையாளமாக ஏற்றுக்கொண்டு வர இருக்கின்ற நாட்களில், ஏன் ஆண்டவரே என்னிறைவா என்னிறைவா ஏனென்று கை நெகிழ்ந்தீர் என்று உம்மை நோக்கி வினா எழுப்புவதை காட்டிலும், ஆண்டவரே எழுந்து நடக்க தாங்கிக் கொள்ள பலன் தாரும் அந்த சிலுவை எங்களுக்கு துணையாய் வரட்டும். சிலுவையே எங்கள் மீட்பின் லட்சியம், அதுவே எங்களுடைய மகிமை என்பதை கற்றுக்கொள்ள நீர் தந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உமது நிழலில் நாங்கள் வாழ அருள் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம்.
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோ. அதனால் வாழ்வுதரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களருளை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியான அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது.
இறைவனுக்கு நன்றி. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஏனது ஆற்றலும் நீயாவாய், ஏனது வலிமையும் நீயாவாய், ஏனது ஆற்றலும் நீயாவாய், ஏனது வலிமையும் நீயாவாய், ஏனது அரணும் நீயாவாய், ஏனது கோட்டையும் நீயாவாய், ஏனது அரணும் நீயாவாய், ஏனது கோட்டையும் நீயாவாய், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.
தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.